الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى وصل وسلم وبارك على نبينا المصطفى وعلى آله وأصحابه نجوم الهدى وقعدة التقى. أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الإسلام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. وقال النبي عليه الصلاة والسلام: من خاف أدرج ومن أدرج بلغ المنزل. ألا إن صلة الله الغالية، ألا إن صلة الله الجنة. أو كما قال عليه الصلاة والسلام، رواه الإمام الترمذي في جامعه. الحمد لله إلا قهرم قهرتهم إيهن أون بلون أون تنسون أونك أندا وداها صلاة سلام إنجل سرور سردار عالم முஹம்மத் முஸ்தபா அஹ்மத் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது உத்தம குடும்பத்தினர், உத்தம சஹாபாக்கள், அவர்களை பின்தேர்ந்த தாபியீன்கள், அத்பாஉத் தாபியீன்கள், கியாமத் தரிதென்றும் வரக்கூடிய ஒவ்வொரு மோமினான முஸ்லிமான அடியார்கள் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஈருலக வெற்றிக்காக வேண்டி எந்த உடயங்களை குறிப்பிட்டிருக்கிறானோ, செய்யும்படி ஏதிருக்கிறானோ, அவற்றில் நம்மால் இயன்றவற்றை எடுத்து நடக்குமாறும், எந்த உடயத்தை செய்ய வேண்டாம் என்பதாக தடை கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, அப்படியாப்பட்ட விடயங்களை முற்று முழுவதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடக்குமாறு முழுக்கன் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் நட்சத்திரை பிறப்பித்துக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து ஏனைய அனைத்து படைப்பினங்களை விடவும் இந்த மனிதர்களை, இந்த மனித கோடியை அல்லாஹ் கண்ணியமானவர்களாக, சிரேஷ்டமானவர்களாக, ஏனைய படைப்பினங்களை விடவும் மிகவும் கண்ணியமான படைப்பினமாக அல்லாஹ் இந்த மனித படைப்பினத்தை ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த மனிதர்களிலும் மிகச்சிறந்தவர்களாகிய நபிமார்கள், அந்த நபிமார்களிலும் மிகச்சிறந்தவர்கள் தான் ரசூல்மார்கள், அந்த ரசூல்மார்களிலும் மிகச்சிறந்தவர்கள் தான் உலில் அஜ்மல் என்று குறிப்பிடக்கூடிய ஐந்து நபிமார்கள், ஐந்து ரசூல்மார்கள். இவர்கள் அனைவரை விடவும் மிகச்சிறந்த ஒரு நபியாக, ஒரு ரசூலை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏனைய நபிமார்கள், ஏனைய ரசூல்மார்கள் அனைவர்களை விடவும் மிகச்சிறந்த ஒரு நபியாகவும் அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த மஹன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இறந்த மாதத்திலே நாங்கள் வசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் என்பது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாகவும், உலகத்தை விட்டு பிரிந்து அல்லாஹ்வை சந்தித்த மாதமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் பூர்த்தியாக அறிந்திருக்க வேண்டியிருக்கிறது. ஏன் அறிந்திருக்க வேண்டும் என்றால், நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
வாழ்க்கை வழிமுறைகளை அறியாத பட்சத்தில் நமது அமல்களும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெற்ற அமலாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக, கபூலியத்துக்குரிய அமலாக மாற மாட்டாது. ஒரு அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் மூன்று நிபந்தனைகள், மூன்று கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த மூன்று கருத்துக்களுக்கும் உட்பட்ட அமலாக இருந்தால்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமது அந்த அமல்களை ஏற்றுக்கொள்வான், அங்கீகரிப்பான். இந்த மூன்று நிபந்தனைகளுக்கும் உட்பட்ட அமல்களாக இருக்கவில்லை என்றால் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக மாற மாட்டார். அதில் முதலாவதுதான், ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த அமலை, அந்த நற்கிரியையை செய்த மனிதர் ஈமான் உள்ள நிலைமையிலே செய்ய வேண்டும், மோமினாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்திலே இருக்க வேண்டும், ரப்புடைய இறைபக்தி உள்ளத்திலே இருக்க வேண்டும். ஒரு மோமின் ஈமான் உள்ள நிலைமையில் அமல் செய்தால்தான் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லாத ஏனைய மதங்களை பின்பற்றிய நிலைமையில், ரப்பு அல்லாஹ்வை உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் எவ்வளவு பெரிய அமல்களை செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிட்ட ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. வாழக்கூடிய நேரத்தில் அதிகமான தான தர்மங்களை செய்துவிட்டார், சதகாக்களை கொடுத்தார். இவருக்கு மௌத்துக்கு பின்னால் ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா என்று கேட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இவர்களுடைய தான தர்மத்தை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் ஸஹீஹ் முஸ்லிமுடைய விரிவுரையில் முஸ்லிமிலே குறிப்பிடுகிறார்கள், ஊருக்கு வரக்கூடிய மக்களுக்கு, ஊருக்கு வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் விருந்தோம்பல் செய்வாராம். விருந்தோம்பல் செய்வதற்காக பாதித்த பாத்திரத்தை குறித்து, பாதித்த அந்த பாத்திரத்தை குறிப்பிடக்கூடிய நேரத்திலே கூறுகிறார்கள், அந்த பாத்திரத்தை நமது பாசையிலே குறிப்பிடுவதாக இருந்தால் அந்த சக்தியை பார்க்க வேண்டுமா இருந்தால் ஏறி வைத்துத்தான் ஏறி பார்க்க வேண்டும். இவ்வளவு பெரும் சக்தியில் ஆக்கி ஊருக்கு வரக்கூடிய அனைவருக்கும் விருந்தோம்பல் செய்த இந்த மனிதருக்கு மௌத்துக்கு பின்னால் ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நல்லவர்கள் குறிப்பிட்டார்கள், மௌத்துக்கு பின்னால் இவருக்கு எந்த நன்மையும் கிடையவே கிடையாது என்று குறிப்பிட்டார்கள். ஏன் காரணம் அன்பார்ந்தவர்களே, இவருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லாத நிலைமையில் அமல் செய்தார். அதனால் அவருடைய அமல் கபூலியத்துக்குரிய அமலாக, அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெற்ற அமலாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக மாறவில்லை. இது அமல் கபூல ஆக வேண்டும் என்றால், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இது முதலாவது நிபந்தனையாக இருக்கிறது. இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால், அந்த அமலை அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடாமல் ஏனையவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய நேரத்திலும் அந்த அமலும் கபூலாக மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அன்பார்ந்தவர்களே, மூன்றாவது நிபந்தனை தான் இத்திவா உஸ்னா. நபியவர்கள் எந்த முறையில் அமலை செய்து காட்டினார்களோ அந்த முறை பிரகாரம் செய்ய வேண்டும். நபியவர்கள் செய்த முறையிலே அமல் செய்ய வேண்டும். தொழுவதாக இருந்தாலும், ஜகாத் கொடுப்பதாக இருந்தாலும், ஹஜ் செய்வதாக இருந்தாலும், ஏனைய நற்கிரியைகள் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அமலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதாக காட்டி தந்தார்களோ அந்த முறை பிரகாரம் செய்ய வேண்டும். அதனால் தான் அன்பார்ந்தவர்களே, ஹதீஸிலே பதிவாக இருக்கிறது, ஒரு மனிதர் தொழுகிறார், அந்த மனிதர் தொழுந்து விட்டு சலாம் கொடுத்து விட்டு திரும்பி வந்த நேரத்திலே நல்லவர்கள் திருப்பி அனுப்பினார்கள், நீங்கள் திரும்பி செல்லுங்கள், சொல்லுவது மாதிரி நடித்தாலும் உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல, மீண்டும் தொடுங்கள். ஒரே சஹாபியுடைய தொழுகையை இரண்டு தடவை இல்ல மூன்று தடவைகள் திருப்பி அனுப்பினார்கள், தொழுதுவிட்டு வருகிறார்கள். திரும்பி போய் தொழுங்கள், இன்னும் ஒரு தடவை தொழுதட்டு வாருங்கள் என்று கூறினார்கள். ஏன் அன்பார்ந்தவர்களே, நபியவர்கள் எந்த முறை பிரகாரம் தொழுதார்களோ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தொழுகையை எந்த முறையில் காட்டி கொடுத்தார்களோ அந்த முறை பிரகாரம் இந்த மனிதர் தொழுகையை நிறைவேற்றவில்லை. அதனால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக மாறவில்லை. எனவேதான் அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அறிந்தால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறை பிரகாரம் உலகத்திலே வாழ்ந்தார்களோ அந்த முறை பிரகாரம் நமது வாழ்க்கையை கணிப்பது மிக இளையதானவை. அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தியிருக்கார், ஏனைய அனைவர்களை விடவும், ஏனைய நபிமார்களை விடவும், ஏனைய ரசூல்மார்களை விடவும் அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தியிருக்கார். சில நபிமார்கள் தமது தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றார்கள், ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த மட்டும் அல்லாஹு தஆலா தேவைகளை கேட்பதற்கு முன்னால், பிரார்த்தனை செய்வதற்கு முன்னால், துஆ கேட்பதற்கு முன்னால் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தார். ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மிகப்பெரும் ஒரு நபி, மிகப்பெரும் ஒரு ரசூல். இந்த ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த மார்க்க அறிவை பற்றி கேட்கிறார்கள், ரப்பி ஸ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி, யா அல்லாஹ், இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக விளங்குவதற்காக வேண்டி என்னுடைய உள்ளத்தை விரிவுபடுத்தி தரும்படி ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்து பெற்றுக்கொண்டதை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதமான துஆவும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், அலம் நஸ்ரஹ் லக ஸத்ரக், உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் விரிவுபடுத்தி விட்டோம். நபிமார்கள் துஆ கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் துஆவும் கூட கேட்க வைக்கவில்லை, மாற்றமாக தேவையை பூர்த்தி செய்து கொடுத்தேன். இவ்வளவு கண்ணியமான நபிதான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் அன்பார்ந்தவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு கண்ணியம், ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு கண்ணியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்ததற்குரிய காரணம் என்ன? உலகத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்தார், அந்த மனிதர் மார்க்க அறிவையும் ஒழுக்க நெறியையும் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி சில இடங்கள் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலம் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், வீட்டிலே இருந்து தகப்பனிடத்திலும் தாயிடத்திலும் ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அறிவை கற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் பாடசாலைக்கோ அல்லது மதரசாக்களுக்கோ போய் அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் உலகத்துடைய நிலைமையாக இருக்கிறது. உலகத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்தால் அந்த மனிதர் ஒழுக்கத்தையும் அறிவையும் கற்றுக்கொள்ளக்கூடிய முறை இந்த முறைதான். வீட்டிலே இருக்கக்கூடிய நேரத்திலே சிறு பிராயத்திலே ஒழுக்கத்தை தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைக்கு கற்றுக்கொடுக்க வேண்டும். அறிவையும் மதர்சாக்களிலேயோ அல்லது பாடசாலைகளிலேயோ அங்கிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் உலக வன்முறையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த மட்டும் இந்த இரண்டுக்கும் மாற்றமான முறையில் தான் அறிவையும் படித்துக் கொண்டார்கள், ஒழுக்கத்தையும் படித்துக் கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தெளிவாக குறிப்பிடுகிறான், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தெளிவாக குறிப்பிடுகிறான், நீங்க உங்களுக்கு தெரியாதவைகளை நாங்கள் எமது புறத்திலே இருந்து படித்து தந்தோம். உங்களுக்கு தெரியாதவைகளை உலகத்திலே இருக்கக்கூடிய ஒருவரை உங்களுக்கு ஆசிரியராகவும் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒருவரை உங்களுக்கு ஒஸ்தாதாக இருக்கவில்லை. மாற்றமாக நேரடியாக அல்லாஹ்வுத்தஆலா குறிப்பிடுகிறான், நானே என்னுடைய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்க அறிவை படித்துக் கொடுத்தேன் என்பதான். உலகத்தில் உலகத்திலே இருக்கக்கூடிய வழிமுறைக்கு மாற்றமான முறையில் தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவை கற்றுக்கொண்டார்கள். அதனால் தான் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவரை விடவும் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரும் ஒரு ஆலிமாக அறிஞராக திகழ்ந்தார்கள். நபியை போன்று அறிஞர்கள் நபிக்கு முன்னால காலத்தில் யாரும் வரவும் இல்லை, இதுவரைக்கும் யாரும் வரவும் இல்லை. இதற்கு பின்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஒரு அறிஞர் உலகத்தில் தோன்றவும் மாட்டார்கள். இவ்வளவு பெரிய அறிஞர், இவர் கல்வியை கற்றது அல்லாஹ்விடத்திலே இருந்து நேரடியாக கல்வியை கற்றுக் கொண்டார்கள். இதனால் தான் இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் சிறப்புக்கள் இருக்கிறது. அடுத்த விடயத்தை எடுத்துக்கொண்டான், ஒழுக்கத்தை எடுத்துக்கொண்டான். ஒழுக்கமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்திலேயே படிக்கவில்லை. சிறக்க முன்னாலே தகப்பனை இழந்த நிலைமையில் தான் பிறக்கிறார்கள். உலகத்துக்கு வந்து உலகத்திலே தன்னை திறந்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அரைவாசி அனாதையாக யதீமாகத்தான் நபியவர்கள் பிறக்கிறார்கள். ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுப்பதற்காக வேண்டி தகப்பனும் கிடையாது. பிறந்து கொஞ்சம் நாள் போகிறது, 5-6 வருடங்கள் கடக்கக்கூடிய நேரத்திலே தாயையும் இழந்து விட்டார்கள். நபிக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுப்பது யாரு? அன்பார்ந்தவர்களே, புகாரி சரீபிலே ஹதீஸ் தெளிவாக பதிவாக இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டார்கள், அத்தபனி ரப்பி ஃஅஹ்ஸன தஅதீபி, என்னுடைய ரப்பு எனக்கு அவனுடைய புறத்திலே இருந்து ஒழுங்கான முறையில் ஒழுக்கத்தை நல்ல நல்ல அக்லாக்கை நல்ல பண்புகளை கற்றுத் தந்தான் என்பதான். அன்பார்ந்தவர்களே, நபியவர்களுக்கு ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தது அல்லாஹ் தஆலா அவனுடைய புறத்திலே இருந்து நேரடியாக கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த அளவுக்கு நபியுடைய ஒழுக்கம் மாறிவிட்டதென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான். நபியுடைய ஒழுக்கத்தை பார்த்து குர்ஆனிலே அல்லாஹ் சர்டிபிகேட் வழங்குகிறான், இன்னக அலா குலுக்கின் அலீம், நீங்கள் மிகச்சிறந்த நற்குலத்தின் பேரிலே இருக்கிறீர்கள். எந்தொரு நபியையும் பார்த்து எந்தொரு ரசூலையும் பார்த்து கொடுக்காத இந்த நன்மாராயத்தை ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, இது மாத்திரமா, சஹாபாக்கள் கேட்கிறார்கள், சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அதில் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே, நபியுடைய ஒழுக்கத்தை பற்றி கூறுங்கள், நபியுடைய ஒழுக்கத்தை பற்றி கூறுங்கள். அதில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிட்ட பதில் என்ன வந்தார், குலுகுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன், நபியுடைய நற்குணம் குர்ஆன் தான் நபியுடைய நற்குணம். சூரத்துல் ஃபாத்திஹா துரக்கம் சூரத்துல் நாஸ் வரைக்கும் 114 சூராக்கள் இருக்கிறது. இதிலே இருக்கக்கூடிய இதிலே குறிப்பிட்டப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நற்குணத்தையும் நபியுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும் என்று சுருக்கமான ஒரு பதிலை கொடுத்தார்கள். இதுதான் நபியுடைய ஒழுக்கம், இதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய ஒழுக்கம். இந்த ஹதீஸும் ஸஹீஹ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சிறந்த ஒரு ஒழுக்கத்திற்கு ஒரு ஒழுக்கமான முறையிலே தான் வாழ்ந்தார்கள். நபிக்கு அறிவையும் கற்பித்து கொடுக்கப்பட்டது, அதே மாதிரி ஒழுக்கமும் கற்பித்து கொடுக்கப்பட்டது. நேரடியாக அல்லாஹு தஆலா தான் கற்பித்து கொடுத்தான். உலகத்திலே எந்தொரு ஆசிரியர்களையும் எந்தொரு ஆசானையும் வைக்கவில்லை. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாங்கள் தெரிந்து வைக்க வேண்டும். தெரிந்து வைத்தால் தான் எமக்கு அந்த வாழ்க்கையை பின்பற்றி அமல் செய்ய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வருடத்திலே நுபுவத் கிடைக்கிறது. நுபுவத் கிடைக்கிறது, நுபுவத் கிடைத்தவுடன் வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வந்து முதலாவதாக கூறின வார்த்தை என்னவென்றால், ஜம்மிலூனி ஜம்மிலூனி. அந்த நுபுவத்துடைய ஒரு ஆண் ஆயத் இறங்கியிருக்கிறது. அந்த ஆயத் இறங்கியிருக்கிறது. இதை தாங்கிக் கொள்ள முடியாது. காற்றலுடன் நடுங்கிக் கொண்டு கூறுகிறார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை தோற்றி விடுங்கள், என்னை தோற்றி விடுங்கள். அதற்கு ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே குறிப்பிடுகிறார்கள். அவர்கள், என்னுடைய சாச்சாவின் ஒரு மகன் இருக்கிறார், குறிப்பிடுகிறார்கள் எந்த அளவுக்கு என்றால், இவர் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல. இதுக்கு முன்னால் இறக்கப்பட்ட அனைத்து வேத நூல்களையும் அனைத்து வேத நூல்களையும் அறிந்து வைத்தவர்கள், போன்றவைகளை அறிந்து வைத்தவர்கள். இவரிடத்திலே அழைத்துக் கொண்டு போகிறார்கள். கூறுகிறார்கள், உங்களுக்கு நடந்த விடயத்தை கூறுங்கள் என்பதால் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதர் வந்தார். அந்த மனிதர் எனக்கு சில ஆயத்துக்களை ஓடி காட்டினார். அந்த விடயத்தை குறிப்பிட்டவுடன் அவர் புரிந்து கொண்டார், இவர் யார் தெரியுமா, ஒவ்வொரு நாமூசுல் அக்பர், அனைத்து நபிமார்களிடத்திலும் வந்த முதலாவது கருத்தை கூறிவிட்டு இரண்டாவது இன்னொரு விடயத்தையும் கூறினார்கள். இந்த விடயத்தை செய்மறித்துக் கொண்டிருந்து இரண்டாவது கூறினார்கள், ஒரு கவலைக்குரிய ஒரு விடயத்தை கூறினார்கள். நீங்கள் இன்றைய நாளில் மக்கா நகரத்திலே இருக்கிறீர்கள். கொஞ்சம் நாட்களுக்கு பின்னால் இருந்து காபிர்கள், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் விரட்டுவார்கள், திரட்டுவார்கள் என்ற கருத்தை கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலே இருந்தார்களோ, எந்த மக்கத்து புனித மண்ணிலே வசித்தார்களோ, அந்த மண்ணை விட்டு கிட்டத்தட்ட 13 வருடங்களுக்கு பின்னால் துரத்தப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இதுக்குத்தான் நாங்கள் குறிப்பிடுகிறோம் நபியுடைய ஹிஜ்ரத்துடைய வரலாறு என்பதால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து போய் 6 வருடங்களுக்கு பின்னால் திரும்ப மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவுக்கு வருகிறார்கள் ஹிஜ்ரி 6 ஆண்டு. அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காபிர்கள் மக்காவுக்குள்ளே நுழைவதற்காக வேண்டி அனுமதி கொடுக்கவில்லை, திரும்பி போகிறார்கள். உடன்படிக்கை வேண்டி நடத்திவிட்டு போகிறார்கள். இதுக்கு சென்றோம் ஹுதைபிய்யா உடன்படிக்கை என்பதாக. இன்னும் 2 வருடங்களுக்கு பின்னால் நபி அவர்கள் ஃபத்ஹு மக்காவுக்காக வேண்டி, மக்காவுடைய வெற்றிக்காக வேண்டி வருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8 ஆண்டு மதீனாவிலே இருந்து 10,000 பேர்களை கொண்ட ஒரு குரூப்பை அழைத்துக் கொண்டு சஹாபாக்களின் ஒரு பெரிய போட்டியை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு இந்த நேரத்திலே மக்காவுக்குள்ளே நுழைந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்திலே நடந்த ஒரு கவலைக்குரிய விடயத்தை பாருங்கள். இந்த விடயமும் ஸஹீஹுல் புகாரியிலே இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபுல் மகாதி என்று குறிப்பிடக்கூடிய இந்த பாடத்திலே இதையும் பேசியிருக்கிறார்கள், குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே அனைத்து சஹாபாக்கள் இடத்திலேயும் நபி அவர்கள் கேட்டார்கள், எங்கு தங்கப் போகிறீர்கள் என்பதாக. எல்லா சஹாபாக்களும் கூறினார்கள். ஹிஜ்ரத் செஞ்சு வந்த சஹாபாக்கள் குறிப்பிட்டார்கள், நாம் விட்டுவிட்டு போன பூமிகள் இருக்கிறது, அந்த பூமிகளிலே அந்த வீட்டுகளிலே நாங்கள் தங்கிக் கொள்வோம் என்பதாக கூறினார்கள். இதே கேள்வியே சஹாபாக்கள் நவீனத்திலேயும் கேட்டார்கள். நவீனத்திலேயும் கேட்டார்கள், நீங்கள் எங்க தங்கப் போகிறீர்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்ட பதில் என்னவென்றால், நபியவர்கள் குறிப்பிட்ட பதில் என்னவென்றால், எனக்கு மக்காவிலே வசிப்பதற்காக வேண்டி ஒரு சொந்தமான இடம் இல்லை. என்று சொல்லக்கூடியவர் என்னுடைய காணிகளை வித்து விட்டார்கள். எனக்கு வசிப்பதற்காக வேண்டிய ஒரு இடம் இல்லை என்பதாக அந்த கூட்டத்துடைய தலைவராகிய ஒரு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட ஹதரத் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டார்கள் என்றால், நபியுடைய வாழ்க்கையை பாருங்கள். நபியவர்கள் உலகத்திலே நிம்மதியான முறையிலே உலகத்திலே இருக்கக்கூடிய நியமத்துக்களை நியமத்துக்களை அனுபவித்துக் கொண்டுமா வாழ்ந்தார்கள், அல்லது ஒரு சத்தவாதி ஒரு ஏழ்மை எவ்வாறு வாழ வேண்டும் வாழ்வார்களோ இதே மாதிரிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு இந்த வாக்கியாவின் மூலமாக இந்த சம்பவத்தின் மூலமாக தெரிய வருகிறது. அது மாத்திரமல்ல அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை பற்றி குறிப்பிடக்கூடிய நேரத்திலே பின்னால் வந்த சில மஹத்தீன்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நபியவர்களுடைய வீட்டை பற்றி குறிப்பிடுகிறார்கள். நான் நபியுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்தேன், நான் நபியுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்தேன், நுழைந்து என்னுடைய இரண்டு கைகளையும் விரித்தேன், விரித்தால் இரண்டு கைகளுடைய விரல்களும் நபியுடைய வீட்டின் சுவர் இரு பகுதியிலே இருக்கக்கூடிய சுவரிலே படுகிறது என்று குறிப்பிட்டார். இதே இரண்டு கைகளையும் தூக்கினேன், நபியுடைய வீட்டின் கூரையிலே கை படுகிறது என்பதாக குறிப்பிட்டார்கள். இதுதான் அன்பார்ந்த சகோதரர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டின் பெருப்பமாக இருக்கிறது. இதுதான் நபியுடைய வீட்டிலுடைய கை. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் கேட்டார்கள், அந்த நேரத்திலே நமக்கண்டால் ஒரு கருத்து தோன்றும், ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நேரத்திலே பெரியொரு ஆளாக இருந்திருக்கக்கூடும், அதனால் தான் கையை தூக்கினால் கூரையிலே கைப்படுகிறது. இதை கூறிவிட்டு ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறிப்பிடுகிறார்கள், நான் நபியுடைய வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய நேரத்தில் எனக்கு 11 வயசுகள் என்று கூறினார். அன்பார்ந்த சகோதரர்களே, 11 வயதென்றால் 6ஆம் ஆண்டில் கல்வி கற்றக்கூடிய ஒரு மாணவருடைய வயதுதான் ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வயது. இந்த நேரத்தில் இந்த காலத்தில் நுழைந்துதான் கையை தூக்கினார்கள், வீட்டின் கூரையிலே கைப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் ஒரு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையாக இருக்கிறது, நபியுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் உலகத்திலே கஷ்டப்பட்டாலும் மக்களை சஹாபாக்களை ஒழுங்கான ஈமானுள்ள தீண்டாளிகளை உருவாக்கிவிட்டு போகிறார்கள். ஹஜ்ஜத்துல் வதா இறுதி பேரிலே நடக்கிறது, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நடைபெறுகிறது. இந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கிறான், அல்யோம் அக்மல்து லகும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரலீது லகும் இஸ்லாம தீனா என்ற ஆயத்தை இறக்கிறான். இந்த நேரத்திலே உங்களுடைய தீன் பூர்த்தியாக விட்டது என்ற ஆயத்தை இறங்குகிறது. ஆயத்து எங்கு இறங்குகிறது என்றால் அந்த அரபாவுடைய அந்த மைதானத்திலே நபியவர்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே இறங்குகிறது. இந்த ஆயத்தை நபியவர்கள் நபிக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த கஸ்வா அந்த ஒட்டகத்துக்கு மேலால் அமர்ந்து கொண்டு பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த சகோதரர்களே, ஆரம்பமான ஆயத் எக்ரா அந்த ஆயத் இறங்குகிறது. சிரா குகையில் சட்ட தன்மையிலே இருக்கக்கூடிய நேரத்திலே எக்ரா ஓடுவீராக அந்த ஆயத்து இறங்குகிறது. அடுத்த ஆயத் இறங்குகிறது ஹஜ்ஜத்துல் வதாவில் மிகப்பெரும் ஒரு அரபாவுடைய பெரும் கூட்டத்திலே 100,000 மேற்பட்ட சஹாபாக்களை உருவாக்கிவிட்டு உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நேரம் சமீபிக்கக்கூடிய நேரத்திலே இந்த ஆயத்து இறங்குகிறது. இந்த ஆயத்து இறங்கினதற்கு பின்னால் நபி அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தது மிகவும் கொஞ்சமான காலங்கள் தான். அடுத்த வருடம் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு சஃபர் மாதம் சிறை 28 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாதாவை நல்லடக்கம் செய்வதற்காக வேண்டி அவர்களுடைய உடம்பிலே ஒரு விதமான காய்ச்சலும் சூடும் ஏற்படுகிறது. இந்த சூட்டை நபியவர்களினால் தாங்கிக் கொள்ள முடியாது. வீட்டுக்கு வந்தவுடன் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஓடி ஓடுகிறார்கள். மேனியிலே வந்த அந்த சூடு அவ்வாறே இறங்க தொடங்குகிறது. மேனியிலே வந்த சூடு அவ்வாறே இறங்கி கொஞ்சம் குணமடைகிறார்கள். அடுத்த மாதம் வபாத்தாக கூடிய மாதம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். அன்பார்ந்த சகோதரர்களே, வபாத்தாகுவதற்கு 5 நாட்களுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாங்க முடியாத காய்ச்சல் ஏற்படுகிறது. சகித்துக் கொள்ள முடியாது, மயங்கி மயங்கி கீழே விழுகிறார்கள். இந்த நேரத்தில் கூட இந்த மயக்கத்துடன், மயக்கம் தெரிந்தவுடன் விம்பருக்கு மேலாக ஏறி ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார்கள். சில புத்திமதிகளை சொன்னார்கள். அதிலே முதலாவதாக குறிப்பிட்ட விடயம் தான், அக்பரா அக்பரா, என்னுடைய மரணத்துக்கு பின்னால் என்னுடைய உம்மத்தின் தொழுகையுடைய நிலைமை எவ்வாறு ஆகிவிடுமோ தெரியாமே என்று நபி அவர்கள் மயக்கத்துடனும் கடும் சட்டத்துடனும் இந்த நேரத்திலே குறிப்பிட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தொழுகையை தான் நாங்கள் சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி, சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி தொழுகையை விடுகிறோம், கலா செய்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இது வபாத்துக்கு 5 நாட்களுக்கு முன்னால் நடைபெற்றது. அதே மாதிரி வபாத்துக்கு 4 நாட்களுக்கு முன்னால் வியாழக்கிழமை இசாவுடைய தொழுகைக்காக வேண்டி ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு போகிறார்கள். பள்ளிக்கு போனால் தொழுகிக்கு சொல்ல முடியாது. உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இமாமத்துக்காக வேண்டி முற்படுத்தினார்கள். ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இசாவுடைய தொழுகையை வியாழக்கிழமை இசாவுடைய தொழுகை முதல் அதே திங்கட்கிழமை சுபஹ் தொழுகை வரைக்கும் இடைப்பட்ட 17 வக்த் தொழுகைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமத் செய்திருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமையுடைய நாள் 5 வக்த் தொழுகை, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாட்களிலும் 15 வக்த் தொழுகைகள் வருகிறது. இதே மாதிரி வியாழக்கிழமை இசாவுடைய தொழுகையையும் திங்கட்கிழமை வபாத்தாகிய தினம் சுபஹுடைய தொழுகையையும் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமத் செய்திருக்கிறார்கள், தொழுகித்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதற்கு பின்னால் வபாத்தாகிறதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் சனிக்கிழமையினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பிலே ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறது மாதிரி விளங்குகிறது. வஜதபி நஃப்ஸி யஹிக்கா, நபியுடைய மேனியிலே ஒரு லேசி ஒரு குணம் கிடைக்கிறது மாதிரி விளங்குகிறது. இந்த நேரத்திலே 2 சஹாபாக்களுடைய தோளிலே நபி அவர்கள் பள்ளிக்கு போகிறார்கள். ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவர்களுடைய தோளிலே நபி அவர்கள் பள்ளிக்கு போகிறார்கள். துஹருடைய தொழுகை இமாமத்தை ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். போனார்கள், நபியை கண்டவுடன் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னாலானார்கள். நபி அவர்கள் கையால் கைத்தினை செய்தார்கள், நீங்களே இமாமத் செய்து கொள்ளுங்கள், நீங்களே இமாமத் செய்து கொள்ளுங்கள். அன்பாக சகோதரர்களே, நபிக்கு நின்று கொண்டு தொட முடியாது. சஹீஹ் முஸ்லிம் ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அன்பாக சகோதரர்களே, ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இடது புறத்திலே கொண்டு போய் நபியை நிறுத்தப்பட்டது. இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நின்று கொண்டு தொட முடியாது. பூமியிலே அமர்ந்து கொண்டு துஹருடைய தொழுகையை ஜமாஅத்துடன் சக்கராத்துடைய வேதனையிலும் நபி அவர்கள் ஜமாஅத்தையும் விடவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொரு விடயங்களுக்காக வேண்டியும் ஜமாஅத்து தொழுகையை விடுகிறோம், ஏனைய தொழுகைகளை கலாவாக்குறோம். அன்பார்ந்தவர்களே, ஹஜரத் ரசூலுல்லாஹ் சக்கராத்துடைய நேரத்திலும் ஜமாஅத்தை கூட விடவில்லை. கஷ்டமான நேரத்திலும் ஜமாஅத்துடன் தொழுது நிலைநாட்டினார்கள். வபாத்தாகிறதுக்கு முந்தின தினம் திங்கக்கிழமை வபாத்தாகிறார்கள். திங்கக்கிழமை உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். பிரியக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன குறித்து செய்தார்கள் என்றால், நபியிடத்திலே இருந்து சில பொருட்களை சதக்கா கொடுத்தார்கள். 7 தீனார்கள் பணம் தான் இருந்தது. இந்த 7 தீனார்களையும் சதக்கா கொடுத்தார்கள். முழு உலகத்துடைய தலைவர் வபாத்தாகக்கூடிய நேரத்திலே இருந்தது 7 தீனார் பணம் தான், இதையும் சதக்கா கொடுத்தார்கள். இருந்த யுத்த ஆயுதங்களை சஹாபாக்களுக்கு நன்கொடையாக கொடுத்தார்கள். இவ்வாறு சில அமல்களை செய்கிறார்கள். இப்ப திங்கட்கிழமை வபாத்தாகக்கூடிய தினம், ஹஜரத் ரசூலுல்லாஹ் உலகத்தை விட்டு போகக்கூடிய தினம், துபருடைய தொழுகைக்கு பின்னால் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். துஹாவுடைய நேரம், இந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் வபாத்தாகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நேரத்திலே மயக்கத்துடன் இருக்கிறார்கள், சக்கராத்துடைய போராட்டத்துடன் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி ஹஜரத் அப்து ரஹ்மான் பின் அபி பக்கர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் வருகிறார்கள். அவருடைய கையிலே ஒரு மிஸ்வாக் குச்சி இருக்கிறது. இந்த விஸ்வா புத்தியை பார்த்துக் கொண்டு இந்த சுண்ணத்தை சகராக்குரிய நேரத்திலே நிறைநாட்ட வேண்டும் என்று அதற்கு ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டார்கள். உடனடியாக அந்த விஸ்வாக்கு வாயிலே வைக்கப்படுகிறது. விஸ்வா புத்தியை எடுத்து இந்த சுண்ணத்தை செய்கிறார்கள். சுண்ணத்தை செய்து முடித்து விட்டு இந்த விரலை வானத்தின் பக்கம் உயர்த்தினார்கள். வானத்தின் பக்கம் நிழலை உயர்த்தி கூறினார்கள், அல்லாஹும் அக்ஸிலி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா என்ற வார்த்தையை மூணு தடவை குறிப்பிட்டார்கள். உயர்த்தின விரல் கீழே விழுகிறது. அல்லாஹு தஆலா நபியுடைய புனிதமான முபாரக்கான உடம்பிலே இருந்து ரூஹையும் கைப்பற்றி கொண்டார். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் நபியவர்கள் உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை முறையாக இருக்கிறது. நபியவர்கள் உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை முறையாக இருக்கிறது. கடைசி நேரத்திலும் ஒரு அமலை கூட விட தயாராகவில்லை, ஒரு அமலையும் விட தயாராகவில்லை. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் நமக்கு சின்ன விடயங்கள் ஏற்படுகிறது, தலைவர் ஏற்படுகிறது, காய்ச்சல் ஏற்படுகிறது, தொழுகையை கலாச்சுகிறோம். ஒரு பிரயாணத்திற்காக வேண்டி தொழுகை கலாவாகிறது. ஒரு பிரயாணத்திற்காக வேண்டி இன்னும் இன்னும் பெரும் பெரும் அமல்கள் கலாவாகிறது. ஒரு திருமண வைபவத்திற்காக வேண்டி பெரும் பெரும் அமல்களை அடியோட விட்டு விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஹதரத்து ரசூலுல்லாஹ், ஹதரத்து ரசூலுல்லாஹ் எந்த ஒரு அமலையும் எந்த ஒரு அமலையும் பெரும் கஷ்டமான நேரத்தில் கூட விட்டு விடுவில்லை, பெரும் கஷ்டமான நேரத்தில் கூட விட்டு விடுவில்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே எவ்வாறு வாழ்ந்தார்களோ இந்த நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ வேண்டும். அந்நியவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எமக்கு முன்மாதிரியான வாழ்க்கை அல்ல, அவைகள் நமக்கு நமூனாவான முன்மாதிரியான வாழ்க்கை அல்ல. டிசம்பருடைய கடைசி வருகிறது. ஞாபகப்படுத்தினார்கள் பள்ளிக்கு வந்தவுடன் இந்த விடயத்தையும் இறுதியாக ஞாபகப்படுத்தும்படி. அன்பார்ந்தவர்களே, டிசம்பர் வருகிறது, புது வருடம் ஆரம்பிக்க போகிறோம். அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றுவது நமது வழிமுறை அல்ல. நமது தீன், நமது இஸ்லாம் எமக்கு பல விடயங்களை காட்டித் தரப்பட்டு இருக்கிறது. அந்த விடயங்களை தான் செய்ய வேண்டும். அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றி, அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றி அந்நியவர்கள் எந்த விதத்திலே அந்த புதி வர்க்கத்தை மகிழ்ந்து கழிக்கிறார்களோ இந்த மாதிரி நாங்களும் மகிழ்ந்து கழிக்க கூடாது. அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, காதிர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த உலகம் தான் சுவர்க்கம். அவர்கள் எந்த முறையிலும் வாழலாம். முஸ்லீம்களாகிய எமக்கு சில விதிமுறைகள் காட்டி தரப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த உரைக்குட்பட்ட மாதிரி தான் நாங்கள் இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பணங்களை கூடுதலாக செலவழிக்கிறது, பணங்களை கூடுதலாக செலவழிக்கிறது, வெளியில் போடுவது, இது முஸ்லீம்களுடைய கலாச்சாரம் அல்ல, இது அந்நிய கலாச்சாரம். இஸ்லாம் காட்டி தந்த முறையில் நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி அருமை சஹாபாக்கள் எந்த முறையிலே வாழ்ந்தார்களோ அந்த முறை பிரகாரம் வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக, நமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நமது குடும்பத்தினருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நம்மிலே எத்தனைய கடனாளிகள் இருக்கிறார்கள், யா அல்லாஹ் அவர்களுடைய கடன்களை நீயே உன்னுடைய கதானாவினால் பூர்த்தி செய்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நம்மிலே எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறார்கள், யா அல்லாஹ் இவர்களுக்கு நீயே அவசரமான குணத்தை கொடுத்து விடுவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.
سبحان الله الحمد لله ولا إله إلا الله.
மூலமாக